உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் பல்வேறு வெளியீடுகளிலிருந்து தொகுத்து உயிரியல் இடுபொருள் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி சமுதாய வானொலி நிலையம் மகிழ்ச்சியோடு வழங்குகின்றது. உழவர்களுக்கு மிகவும் பயன்படும் இத்தொழில்நுட்பங்களை கேட்டு தொழில் முனைவோர்களாக மாற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய வானொலி நிலையம் வாழ்த்துகின்றது.
உயிரினங்கள் எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் என்ற கனிமப் பொருட்களினால் ஆனவை. இவை தவிர மிகச்சிறிய அளவில் வேறு சில கனிமங்களும் தேவைப்படுகின்றன. தாவரம் மண்ணிலிருந்து எடுக்கும் தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜனையும் சுவாசத்தின் மூலம் ஆக்சிஜனையும் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பனையும் எடுத்துக்கொள்கின்றது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர் ஆகியவற்றை மண்ணிலிருந்துதான் பெற வேண்டியுள்ளது. மண்ணிலிருந்து பெறும் கனிமங்களுக்குத்தான் நாம் உரம் இட வேண்டியுள்ளது. காற்றில் 0.03% உள்ள கார்பன் டை ஆக்சைடிலிருந்து தாவரம் கார்பனை எடுத்துக்கொள்ள முடிகின்றது. ஆனால் காற்றில் 80% உள்ள நைட்ரஜனிலிருந்து தாவரத்தினால் தனக்கு தேவையான நைட்ரஜனை எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. எனவே தாவரம் நைட்ரஜன் சத்துக்கும் மண்ணைத்தான் சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது. காற்றிலுள்ள நைட்ரஜனை பயிர்கள் தங்கள் வளர்ச்சிக்காக அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. பயிர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய நிலைக்கு நைட்ரஜன் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நைட்ரஜனை தலைச்சத்தாக மாற்றி அமைக்கும் சில நுண்ணுயிர்களை இயற்கையில் திரும்பப் பெறும் ஆதார சக்திகள் என்றும் சுற்றுச்சூழல் பராமரிக்கும் நண்பர்கள் என்றும் அழைக்கின்றனர். இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் வாழ்ந்து விண்ணில் இருக்கும் நைட்ரஜனை தலைச்சத்தாக மண்ணுலகுக்கு கொண்டு வருகின்றன. நவீன வேளாண்மையில் தலைச்சத்தினை நிலைநிறுத்தும் வலிமை வாய்ந்த ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், அசட்டோபாக்டர், அசோலா மற்றும் நீலப்பச்சை பாசி போன்ற உயிர் உரங்களை பயன்படுத்தி காற்றிலுள்ள நைட்ரஜனை தலைச்சத்தாக நிலைநிறுத்தி ஒரு ஹெக்டேருக்கு 25 முதல் 30 கிலோ வரை தலைச்சத்துக்கு ஆகும் இடுபொருள் செலவினை குறைக்க முடியும். அதேபோன்று பாஸ்போபாக்டீரியாக்களும் பயன்தரும் வேர்பூசணங்களும் மண்ணிலுள்ள கரைக்க முடியாத மணிச்சத்தினை கரைத்து பயிர் வளர்ச்சிக்கு உறுதுணை வருகின்றன. பலவகை உயிர் உர நுண்ணுயிர்கள் பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்து பயிர்கள் நன்கு வளரவும் உதவி புரிகின்றன. தலைச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் பயறு வகை பயிர்களுக்கு என்றும் இதர வகை பயிர்களுக்கு என்றும் தனித்தனியாக உள்ளது. ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் உயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் மண்ணின் வளம் மேம்படுகிறது. தலைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் இரசாயன உரத் தேவையில் 25% தலைச்சத்து சேமிக்கப்படுகின்றது. தலைச்சத்தை நிலைநிறுத்தும் நுண்ணுயிர்களில் ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், அசட்டோபாக்டர், நீலப்பச்சை பாசி, அசோலா என்கின்ற 5 முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். ரைசோபியம் காற்றில் இருக்கும் தலைச்சத்தை சேகரித்து நிலத்தை வளப்படுத்தி பயிர்களுக்கு நன்மை பயக்கின்றது. இந்த ரைசோபியம் நுண்ணுயிர் பெரும்பாலும் பயறு வகைச் செடிகளில் வேர் முடிச்சுகளை உருவாக்கி அதில் வாழ்கின்றது. பயறு வகைச் செடிகள் ரைசோபியம் நுண்ணுயிருக்கு உணவும் உறைவிடமும் வழங்குகின்றது. நுண்ணுயிர்கள் பயறு வகைச் செடிகளுக்கு தழைச்சத்தை காற்றிலிருந்து சேகரித்து செடி வளர்ச்சிக்கு கொடுக்கின்றது. பயறு வகைச் செடிகளும் நுண்ணுயிரும் இணைமாற்று வாழ்க்கை நடத்தி இரண்டும் பயனடைகின்றன. பயிர்களின் வேர்களில் இருந்து கசியும் வேர்கசிவுகளும் வேர் முடிச்சுகளிலிருந்து வெளியாகும் உயிர் பொருட்களும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துகின்றன. ரைசோபியமானது நிலக்கடலையில் 100 முதல் 150 கிலோ நைட்ரஜனையும் துவரையில் 60 முதல் 200 கிலோ நைட்ரஜனையும் பயறு வகைச் செடிகளில் சுமார் 45 கிலோ நைட்ரஜனையும் கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்துகின்றது. ரைசோபியம் நுண்ணுயிர் உபயோகிப்பதால் 25% தழைச்சத்து உரத்தை சேமிப்பதுடன் 20 முதல் 30% அதிக மகசூலும் கிடைக்கின்றது. வேர் முடிச்சை உண்டாக்கும் ரைசோபியம் அனைத்தும் ஒரே வகையை சார்ந்தவை அல்ல. ஒரு குறிப்பிட்ட ரைசோபியம் வகை குறிப்பிட்ட சில பயிறு வகை செடிகளில்தான் வேர் முடிச்சுகளை உண்டு பண்ணக்கூடும். எடுத்துக்காட்டாக பச்சைப்பயிறு, உளுந்து முதலிய செடிகளில் வேர் முடிச்சை உண்டாக்கும் ரைசோபிய இனம் அதே தாவர குடும்பத்தைச் சேர்ந்த பட்டாணி, சோயாபீன்ஸ் போன்ற செடிகளில் கூட்டு வாழ்க்கை நடத்துவதில்லை. இத்தகைய குறிப்பறிதல் தன்மையை பொறுத்து ரைசோபியத்தை பல சிற்றினங்களாக பிரிக்கின்றனர். பொதுவாக ரைசோபியத்தை விதை நேர்த்தி மூலமிடுவது சிறந்த முறையாகும். 10 கிலோ அளவுள்ள விதைகளுக்கு 1 பாக்கெட் ரைசோபியம், அதாவது 200 கிராம் ரைசோபியம் போதுமானது. கரித்தூளில் கலக்கப்பட்ட ரைசோபியம் நுண்ணுயிரை 1 டம்ளர், அதாவது 200 மில்லிலிட்டர் அரிசிக்கஞ்சியில் கலந்து கலவை தயார் செய்ய வேண்டும். இக்கலவையை தேவையான அளவு விதைகளில் இட்டு எல்லா விதைகளிலும் கலவை ஒட்டி கொள்ளுமாறு நன்றாக கலக்கவும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி உடனடியாக விதைக்கவும். விதை நேர்த்து முறையை பின்பற்ற இயலாத பட்சத்தில் நேரடியாக வயலில் இடும் முறையை பின்பற்றலாம். 1 ஏக்கருக்கு 800 கிராம் என்ற விகிதத்தில் 20 கிலோ துளு எருவுடன் கலந்து வயலில் இட வேண்டும். அடுத்ததாக அசோஸ்பயிர் இளம் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். பாக்டீரியா இனத்தைச் சேர்ந்த அசோஸ்பயிர் இளம் என்ற நுண்ணுயிர் அனைத்து வேளாண் பயிர்களுக்கும் பயன்படுவதாகும். தானிய பயிர்களில் இந்த நுண்ணுயிரின் செயல்பாடு மிகவும் நன்றாக காண முடிகிறது. தானிய பயிர்களின் வேர் மண்டலத்தில் இணைந்து வாழும் அசோஸ்பயிர் இளம் நுண்ணுயிர் உரமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. மண்ணில் வாழும் இந்நுண்ணுயிர் காற்றிலுள்ள தழைச்சத்தை ஈர்த்து பயிர்களுக்கு வழங்குகின்றது. அசோஸ்பயிர் இளம் நுண்ணுயிர் எல்லா வகையான மண் வகைகளிலும் காணப்படுகின்றது. இது தழைச்சத்தை நிலைப்படுத்துவதற்கு வேண்டிய சக்தியை மண்ணின் அங்கக பொருட்களிலிருந்து பெறாமல் பயிர்களின் வேர் வழியாக கிடைக்கும் உணவிலிருந்தே பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே மண்ணில் அங்கக பொருட்கள் அதிக அளவு இல்லாத இடங்களிலும் இந்நுண்ணுயிர் நன்கு செயல்படும் வாய்ப்பு உள்ளது. அசோஸ்பயிர் இல்லம் இடுவதால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. அசோஸ்பயிர் இல்லம் காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்கின்றது. இதனால் பயிர்களின் வேர்களும் தண்டுப்பாகவும் இலைகளும் வேகமாக வளர்கின்றன. கதிர்களில் அதிக மணிகள் பிடிப்பதால் 25% அதிக மகசூல் கிடைக்கின்றது. சோளம், கம்பு, கேழ்வரகு, சூரியகாந்தி, மக்காச்சோளம், பருத்தி பயிர்களுக்கு அசோஸ்பயிர் இளம் இடுவதால் மகசூல் அதிகரிக்கின்றது. நெற்பயிருக்கு அசோஸ்பயிர் இளம் இடும்போது அதிகபட்சமாக 15% கூடுதல் மகசூல் கிடைப்பதாக ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. அசோஸ்பயிர் இளத்தை எவ்வாறு உபயோகிக்கலாம்? நேரடியாக விதைக்கும் பயிர்களுக்கு அசோஸ்பயிர் இலத்தை விதையுடன் நிலத்தில் இட வேண்டும். நாற்று விட்டு நடும் பயிர்களுக்கு அசோஸ்பயிர் இலத்தை விதையுடனும் நாற்றுக்களின் வேர்களை நனைத்தும் நாற்றங்கால் மற்றும் நடவு வயலிலும் மண்ணிலும் இட வேண்டும். ஒரு பாக்கெட் அதாவது 200 கிராம் அசோஸ்பயிர் இல்லம் நுண்ணுயிரியை அரிசி கஞ்சியுடன் கலந்து கலவை தயார் செய்ய வேண்டும். இக்கலவையை 1 ஏக்கருக்கு தேவையான விதையிலிட்டு எல்லா விதைகளின் மேல் படியும் வரை நன்றாக கலக்க வேண்டும். இவ்வாறு கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடங்கள் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். நாற்றங்காலிலே எப்படி இடுவது? 1 ஏக்கருக்கு தேவையான நாற்றங்காலில் 4 பாக்கெட்டுகள் அதாவது 800 கிராம் அசோஸ்பயிர் இல்லத்தை 10 கிலோ தொழு உரத்துடன் கலந்து தூவவும். நாற்றுக்களின் வேர்களை நனைத்து இடுவது எப்படி? 2 பாக்கெட் அதாவது 400 கிராம் அசோஸ்பயிர் இல்லத்தை 40 லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும். இக்கரைசலில் நாற்றுக்களின் வேர்ப்பாகம் 20 நிமிடம் நனையும்படி வைத்திருந்து பின்பு நடவு செய்ய வேண்டும். வளர்ந்த பயிர்களுக்கு எப்படி இடுவது? ஏற்கனவே வளர்ந்த பயிர்களுக்கு 1 மரத்திற்கு 50 கிராம் அசோஸ்பயிர் இல்லத்தை 1 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயிர்களின் வேர்பாகத்தில் இட்டு மண் அணைக்க வேண்டும். அசட்டோஃபேக்டர் அசட்டோஃபேக்டர் ஒரு மண் வால் நுண்ணுயிராகும். நன்றாக சாகுபடி செய்யப்படும் விளைநிலங்களில் அசட்டோஃபேக்டரின் எண்ணிக்கை 1 கிராம் மண்ணில் சுமார் 100,000 மேல் இருக்கும். மிகச் செழிப்பான மண்ணிலும் அங்ககப் பொருட்கள் நிறைந்த மண்ணிலும் அசட்டோஃபேக்டரின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் என கண்டறியப்பட்டுள்ளது. அசட்டோஃபேக்டர் கார அமிலத்தன்மையற்ற நடுநிலையான மண்ணில் வாழும் தன்மையுடையது. அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் அசட்டோஃபேக்டர் எண்ணிக்கை குறைவு. மக்காச்சோளம், சோளம், பருத்தி, சூரியகாந்தி, நெல், மிளகாய் போன்ற பயிர்களின் வேர் மண்டல மண்ணில் அசட்டோஃபேக்டர் அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த அசட்டோஃபேக்டரினால் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்க முடிகின்றது. இவை பாலிசாக்கரைடுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதால் மண்ணின் கட்டமைப்பு தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகின்றது. அசட்டோஃபேக்டர் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்கின்றது. அசட்டோஃபேக்டர் பூசண எதிர்ப்பு உயிரி பொருள்களையும் உற்பத்தி செய்கின்றது. பயிர்களுக்கு அசட்டோஃபேக்டரை இடுவதால் மகசூல் அதிகரிப்பதோடு விதை முளைப்பு திறனும் தாவர வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. அசட்டோஃபேக்டரை எவ்வாறு உபயோகிக்கலாம்? ரைசோபியம் மற்றும் அசோஸ்பயிர் இல்லம் நுண்ணுயிர் உரங்களை உபயோகிக்கும் வழிமுறைகளையே அசட்டோஃபேக்டருக்கும் பின்பற்றலாம். இவற்றை பாஸ்போபாக்டீரியாவுடன் கலந்தும் உபயோகப்படுத்தலாம். நீலப்பச்சை பாசியை எப்படி தயாரிப்பது, அதனுடைய நன்மைகளை பற்றியெல்லாம் விவரமாக பார்க்கலாம். நீலப்பச்சை பாசி நெல் வயல்களிலும் நீர்த்தேக்கங்களிலும் வளரும் நெற்பயிருக்கு தலைச்சத்தை கிடைக்கக்கூடிய முக்கியமான நுண்ணுயிர் உரம் நீலப்பச்சை பாசி. நீலப்பச்சை பாசி தலைச்சத்தை கிரகித்து நெற்பயிருக்கு கொடுக்கின்றது. நீலப்பச்சை பாசி மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றது. நெற்பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சில வளர்ச்சி பொருட்களையும் உயிர் சத்துக்களையும் உற்பத்தி செய்கின்றது. சில வயல்களில் அதிகமாக இருக்கும் இரும்பு, கந்தகம் போன்ற சத்துக்கள் தேங்கி இருப்பதை நீலப்பச்சை பாசிகள் மாற்றி நிலத்தை வளப்படுத்துகின்றது. மணிச்சத்தை கரையச் செய்து நெற்பயிருக்கு வழங்குகின்றது. நீலப்பச்சை பாசியை தயாரிக்கும் முறை. நீலப்பச்சை பாசியை எப்படி தயாரிக்கலாம்? நீலப்பச்சை பாசி வளர்ச்சிக்கு 25 முதல் 30 சென்டிகிரேட் வெப்பநிலையும் களிமண் கலந்த மண் வகைகளும் ஏற்ற சூழல் ஆகும். நிலப்பாங்கான இடத்தில் ஒரு சென்ட் பாத்தி அமைக்கவும். பாத்தியை சுற்றி 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வரப்பு எழுப்பி களிமண் கொண்டு நன்றாக பூசவும். பாத்தியை சமப்படுத்தி கொண்டு அதன் மேல் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் பாய்ச்சவும். பாத்தி ஒன்றுக்கு 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 200 கிராம் சுண்ணாம்புத்தூளை இட வேண்டும். 100 கிராம் நீலப்பச்சை பாசி தாய்வித்து இட வேண்டும். பூச்சிகளை கட்டுப்படுத்த 100 கிராம் கார்போஃபியூரான் இட வேண்டும். 10 முதல் 15 நாட்களுக்கு பிறகு நீலப்பச்சை பாசி பாய் போன்று படர்ந்து நீரில் மிதக்கும். பின்னர் நீரை வடிகட்டிவிட்டு இந்த பாசிகள் காய்ந்தவுடன் நிலத்திலிருந்து சுரண்டி எடுத்து சேமிக்க வேண்டும். 1 சென்ட் பாத்திக்கு 30 கிலோ நீலப்பச்சை பாசி கிடைக்கும். மண் கலந்த நீலப்பச்சை பாசி துகள்கள் 1 ஹெக்டேருக்கு 10 கிலோ என்ற முறையில் பரிந்துரைக்கப்படுகின்றது. நீலப்பச்சை பாசியை நெல் நடவு செய்து 10 நாட்கள் கழித்து நெல் வயலில் இட வேண்டும். இதன் மூலம் 10 கிலோ முதல் 30 கிலோ வரை தலைச்சத்து சேமிக்கப்படுகிறது. அசோலா. அசோலா நெல் வயல்களிலும் நீர் நிலைகளிலும் காணப்படும் பெரணி வகை உயிர் உரம். மிக மிக சிறிய இலைகளையும் துல்லியமான வேர்களையும் கொண்டது. இதன் தண்டு மற்றும் வேர்பாகம் நீரிலும் இலைகள் நீரின் மேற்பரப்பிலும் இருக்கும். இலைகளின் மேற்பரப்பு தடித்தும் காற்று வெளியுடன் தொடர்பு கொண்டதாகவும் பச்சையத்தையும் கொண்டும் இருக்கிறது. இலைகளின் அடிப்பகுதி மெல்லியதாகவும் பகுதி நீரில் அமிழ்ந்தும் பச்சையம் இல்லாமலும் இருக்கும். இதன் நடுவில் உள்ள பகுதியில் காற்றில் உள்ள தலைச்சத்தினை ஈர்க்க வல்ல அனபினா என்ற நீலப்பச்சை பாசி உயிர் வாழ்கிறது. இந்த நீலப்பச்சை பாசியும் அசோலாவும் கூட்டு வாழ்க்கை முறையில் செயல்பட்டு தலைச்சத்தை சேர்க்கின்றது. நீலப்பச்சை பாசிகளுக்கு வேண்டிய தலைச்சத்தை காற்றிலிருந்து ஈர்த்து கொள்கிறது. இந்த நீலப்பச்சை பாசியின் வளர்ச்சிக்கு மணிச்சத்து மற்றும் சுண்ணாம்பு சத்து மிகவும் அவசியம். சமீப காலமாக அசோலா ஒரு உன்னத கால்நடை மற்றும் கோழி தீவனமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதில் 25 முதல் 30% வரை புரதச்சத்து உள்ளது. அசோலாவை கால்நடைகளுக்கு தீவனமாக அளிப்பதால் பால் உற்பத்தி 15 முதல் 20% அதிகரிப்பதுடன் பாலின் தரமும் மேம்படுகிறது. பாலின் கொழுப்பு சத்து 10% வரை உயர்கிறது. அசோலாவை ஆடு, மாடு, வெள்ளைப்பன்றி, கோழி, மீன் மற்றும் முயல்களுக்கு உணவாக வழங்கலாம். நெற்பயிருடன் அசோலாவை சேர்த்து வளர்த்து தலையுரமாக பயன்படுத்தும்போது 1 ஹெக்டேருக்கு 30 முதல் 40 கிலோ தலைச்சத்து கிடைக்கின்றது. மண்ணின் வளம் அதிகரிப்பதோடு மகசூலும் அதிகரிக்கின்றது. அசோலா கோடைகால பருவத்தை தவிர மற்ற எல்லா பருவங்களிலும் நன்கு வளர்கின்றது. இதனுடைய வளர்ச்சி மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் நன்றாக உள்ளது. நிலப்பாங்கான இடத்தில் 10 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி ஆழம் கொண்ட பாத்தி அமைக்க வேண்டும். பாத்தியின் அடித்தளத்தில் சில்பாலின் காகிதத்தை சீராக விரிக்க வேண்டும். பாலித்தீன் காகிதத்தின் மேல் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மண் இட்டு சமன் செய்ய வேண்டும். இதன் மேல் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். பாத்தி ஒன்றுக்கு 5 கிலோ பசுஞ்சாணத்தை நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும். 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட் இட வேண்டும். பாத்தி ஒன்றுக்கு 5 கிலோ அசோலாவை சீராக தூவ வேண்டும். 15 நாட்களில் ஒரு பாத்தியில், அதாவது 20 சதுரடி கொண்ட ஒரு பாத்தியில் 50 கிலோ அசோலா மகசூலாக கிடைக்கும். பூச்சிகளை கட்டுப்படுத்த 5 மில்லி வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பாத்தியில் தெளிக்க வேண்டும். அசோலாவை 2 முறைகளில் நெற்பயிருக்கு பயன்படுத்தலாம். அசோலாவை தனியாக வளர்த்து அவ்வாறு வளர்ந்தவற்றை நெல் வயலில் நடவிற்கு முன்னர் தலையுரமாக இட்டு சேற்றுடன் மக்கச் செய்து நெற்பயிரை நட்டு அதிக விளைச்சல் பெறலாம். நெற்பயிரோடு சேர்த்து அசோலாவை இரு பயிராக வளர்த்து பயன்பெறலாம். நெற்பயிரை நட்ட ஒரு வாரத்திற்கு பின் 200 கிலோ அசோலாவை 1 ஹெக்டேர் நெல் வயலில் இட்டு வளரவிட்டால் 20 முதல் 30 நாட்களுக்குள் வயல் முழுவதும் நன்கு பரவிவிடும். இதன் மூலம் 20 முதல் 25 டன் அசோலாவை மகசூலாக பெறலாம். களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்துவிட வேண்டும். மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்கள். பாஸ்போபாக்டீரியா, குறிப்பாக சூடோமோனாஸ், பேசிலஸ் போன்றவைகள் நிலத்தில் பன்மடங்கு பெருகி அங்கக அமிலங்களை உற்பத்தி செய்து கரையாத மணிச்சத்தினை கரைத்து கரைத்த இடத்தில் பயிர்களுக்கு அளிக்கும் பணியினை இந்த பாஸ்போபாக்டீரியாக்கள் செவ்வனே செய்கின்றன. இத்தகைய பாஸ்போபாக்டீரியாக்கள் பயறு வகை பயிர்களின் வேர்பகுதிகளில் அதிகமாக இருப்பதால் தலைச்சத்து அதிக அளவில் பயிர்களால் ஈர்க்கப்படுகின்றது. மண்ணில் மணிச்சத்தின் அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தாவரங்களின் வேர்கள் மிக எளிதில் அவற்றை உறிஞ்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது. அதில் எந்தவிதமான சிரமமும் இல்லை. ஆனால் மண்ணில் தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய மணிச்சத்து அளவு மிக குறைவாக இருக்கிறது. நாம் இடும் மணிச்சத்தில் 5-10% தாவரங்களுக்கு உடனடியாக கிடைக்கின்றது. பெரும்பகுதி மண்ணில் ஈர்க்கப்பட்டு அது செடிகளுக்கு உடனடியாக கிடைக்க வழியில்லாமல் செய்யப்படுகிறது. மேலும் நீர் தேங்கியுள்ள நிலையில் மணிச்சத்து மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்வதால் தாவரங்களின் வேர்களை சென்றடைய முடிவதில்லை. வேர்பூசணங்கள் மண்ணில் வெகு தூரத்துக்கு பரவி மணிச்சத்தை உறிஞ்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது. மேலும் வேர்களுக்கு பாதுகாப்பு அரணாக வளர்ந்து வேர் நோய்களை தடுக்கவும் செய்கின்றது. பாஸ்போபாக்டீரியாக்கள் மண்ணில் பன்மடங்கு பெருகி அங்கக அமிலங்களை சுரந்து மண்ணில் கரையாத உப்புக்களை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ள பெரிதும் உதவுகின்றன. இதனால் பயிர்கள் நன்கு வேரூன்றி வளர்ச்சி பெற்று அதிக மகசூல் காண்கிறது. பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் பயிர்களால் ஈர்க்க முடியாத மணிச்சத்தினை கரைத்து பயிர்களுக்கு எளிதில் கிடைக்க வழி செய்கின்றது. இந்நுண்ணுயிர் அங்கக அமிலங்களை உற்பத்தி செய்து அவற்றின் மூலம் பயிர்களுக்கு கிட்டாத நிலையில் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்து அவற்றை பயிர்களுக்கு ஏற்ற நிலையில் மாற்றி தருகின்றது. அசோஸ்பயர் இல்லம் மற்றும் அசட்டோபாக்டர் நுண்ணுயிர் உரங்களை உபயோகிக்கும் முறைகளையே இவற்றுக்கும் பின்பற்றலாம். பிற நுண்ணுயிர் உரங்களுடன் கலந்து இடும்போது 2 நுண்ணுயிர்களையும் உபயோகிக்கும் தருணத்தில் சமமாக கலந்து கொண்டு பின்பு அரிசி கஞ்சியுடன் கலக்க வேண்டும். வேர் உட்பூசணங்கள். மண்ணிலுள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு கரைத்து கொடுப்பதுடன் கந்தகம், துத்தநாகம் மற்றும் சுண்ணாம்பு சத்து போன்ற சத்துக்களையும் மண்ணிலிருந்து பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கின்றது. பூசண வேர்தூவிகள் மண்ணில் வெகு தூரத்துக்கு வெகு சுலபமாக பரவிவிடுகிறது. ஆகவே வேர்கள் பரவ முடியாத தூரத்தில் உள்ள மணிச்சத்தை கூட இப்பூசணம் உறிஞ்சி செடிகளுக்கு கொடுக்கின்றது. வேர் உட்பூசணங்கள் கட்டாய கூட்டு வாழ்க்கை வாழ்வதால் பரிசோதனை கூடங்களில் செயற்கை முறையில் இவைகளை வளர்க்க முடியாது. வேர் உட்பூசணங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு சோளம் அல்லது மக்காச்சோளம் வேர்களில் அதை வளரவிட வேண்டும். இவற்றை வளர்ப்பதற்கு வெர்மிகுலைட் உபயோகப்படுத்தப்படுகின்றது. மண்ணில் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டினால் பயிருக்கு தேவையான நுண்ணூட்டங்களை சுலபமாக பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது. தாவரங்களுக்கு வறட்சியை தாங்கும் சக்தியை வழங்குகின்றது. வேர் உட்பூசணங்கள் வேரை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றது. வேர் உட்பூசணங்கள் மண்ணின் கட்டமைப்பினை அதிகரிக்கின்றது. ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்பிற்கு 100 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. விதைப்பதற்கு முன் நாற்றங்காலில் மண்ணுக்கு கீழே 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் இட வேண்டும். பாலித்தீன் பைகளில் வளர்க்கப்படும் நாற்றுகளுக்கு 1 பைக்கு 10 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. பைகளுக்கு தேவைப்படும் மண் கலவையை தயார் செய்யும்போது 100 கிலோ மண் கலவையில் 10 கிலோ வேர் உட்பூசணங்களை கலந்து பாலித்தீன் பைகளில் இடவும். ஒரு மரத்திற்கு சுமார் 200 கிராம் வேர் உட்பூசணம் தேவைப்படுகின்றது. வேர் உட்பூசணத்தை வேர் பகுதியில் இட்டு மண் அணைக்க வேண்டும். பாக்டீரியா உயிர் உரங்கள் தயாரிக்க தேவையான உபகரணங்களை பற்றியும் அவற்றின் பயன்களை பற்றியும் இப்போது பார்க்கலாம். சோதனை குழாய் நுண்ணுயிரியை சாய்ம வளர்ப்பில் வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நுண்ணுயிரியை சாய்ம வளர்ப்பில் வளர்ப்பதால் அதிக நாட்கள் நுண்ணுயிரியை பாதுகாக்கலாம். கண்ணாடி குடுவை ஊடகம் தயாரிப்பதற்கும் நுண்ணுயிரியை திரவ ஊடகத்தினுள் வளர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. உட்புகுத்தும் ஊசி நுண்ணுயிரியை ஊடகத்தினுள் உட்செலுத்த பயன்படுத்தப்படுகின்றது. இந்த உட்புகுத்தும் ஊசியை கொண்டு நுண்ணுயிரியை எடுப்பதற்கு முன்பு உட்புகுத்தும் ஊசியை கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். pH பேப்பர் திரவ ஊடகத்தின் கார அமில நிலையை அறிய பயன்படுத்தப்படுகின்றது. அளவு ஜாடி தண்ணீர் மற்றும் திரவ ஊடகத்தை அளப்பதற்கு பயன்படுகிறது. ஆட்டோக்ளேவ் திரவ ஊடகம் தண்ணீர் போன்றவற்றை நேரடியாக நெருப்பில் காட்டி கிருமி நீக்கம் செய்ய முடியாது. எனவே இவற்றை ஆவி அழுத்த முறையில் கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். இதற்கு ஆட்டோக்ளேவ் பயன்படுத்தப்படுகின்றது. லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் நுண்ணுயிரியை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் திறந்த வெளியில் நுண்ணுயிரியை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாற்றும் பொழுது வேண்டாத நுண்ணுயிரியால் மாசுபடுகிறது. தேவையான நுண்ணுயிரியை வளர்க்கும் போது வேண்டாத நுண்ணுயிரியின் வளர்ச்சியை தடுப்பதற்கும் பணிபுரியும் நபருக்கு நுண்ணுயிரியால் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் தடுப்பதற்கும் இந்த சேம்பர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சேம்பர் என்பது வெளியிலுள்ள காற்றை உள்வாங்கி தூய்மை செய்து சுத்தமான காற்றை கொடுக்கின்றது. எனவே நுண்ணுயிர் ஊடகமானது மாசுபடுவது தடுக்கப்படுகிறது. லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் பணிபுரிவதற்கு முன்பு கிருமி நீக்கம் செய்வதற்காக கண்ணாடி கதவை மூடிவிட்டு 15 நிமிடம் புற ஊதாக்கதிர் விளக்கை போட்டு விட வேண்டும். பின்பு செயலாற்றும் பகுதியை ஆல்கஹால் கொண்டு நன்கு துடைத்துவிட்டு விளக்கு மற்றும் விசிறியை போட்டுவிட்டு புன்சன் விளக்கின் உதவியுடன் நுண்ணுயிரியை ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு மாற்ற வேண்டும். நொதிகலன் என்பது நுண்ணுயிர்களை அதிக அளவில் வளர்க்க பயன்படும் ஒரு இயந்திரமாகும். நுண்ணுயிருக்கு ஏற்ப தயாரித்து வைக்கப்பட்ட திரவ ஊடகத்தினை நொதிகலத்தின் மேற்புறத்தில் உள்ள துவாரம் வழியாக செலுத்தவும். இத்திரவ ஊடகத்தினை கிருமி நீக்கம் செய்வதற்காக 15 பவுண்ட் காற்றழுத்தத்தில் 20 நிமிடம் வைத்திருக்க வேண்டும். பின்பு இதனை குளிர்விப்பதற்காக தண்ணீரை நொதிகலத்தின் பக்கவாட்டில் உள்ள துவாரம் வழியாக செலுத்த வேண்டும். திரவ ஊடகம் குளிர்வதற்கு 3 முதல் 5 மணி நேரம் வரை ஆகும். அதன்பின் தாய் நுண்ணுயிரியை நொதிகலத்தின் மேற்புறத்தில் உள்ள துவாரம் வழியாக நெருப்பின் சுடரை அருகில் வைத்து கொண்டு உட்செலுத்தவும். 1 லிட்டர் திரவ ஊடகத்திற்கு 30 மில்லி லிட்டர் தாய் நுண்ணுயிர் கலவையை உட்புகுத்த வேண்டும். இவை வளர்வதற்கு 3 முதல் 7 நாட்கள் ஆகும். வேர் உட்பூசணம் வேம் தயாரிக்கும் முறை. நிலப்பாங்கான இடத்தில் 3 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட அகழி எடுக்க வேண்டும். அகழியின் அடித்தளத்தில் கருப்பு பாலித்தீன் காகிதத்தை சீராக விரிக்க வேண்டும். 500 கிலோ வெர்மி குளைட்டை 50 கிலோ கிருமி நீக்கம் செய்யப்பட்ட மண்ணுடன் கலந்து பாலித்தீன் காகிதத்தின் மேல் பரப்ப வேண்டும். பின்பு 10 கிலோ தாய் வேர் உட்பூசணத்தை 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் இட வேண்டும். மக்காச்சோள விதையை 5% சோடியம் ஹைப்போ குளோரைட்டில் 2 நிமிடம் ஊற வைத்து அதன்பின் விதைக்க வேண்டும். விதை விதைத்தவுடன் 20 கிராம் யூரியா, 20 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 10 கிராம் பொட்டாஸ் உரங்களை கலந்து இட வேண்டும். விதைத்த 30 மற்றும் 45 நாட்கள் கழித்து 10 கிராம் யூரியா இட வேண்டும். 60 நாள் கழித்து மக்காச்சோளத்தின் தண்டு பகுதியை வெட்டி எடுக்க வேண்டும். வெர்மி குளைட்டுடன் கூடிய வேர்பாகத்தினை சேகரித்து இதனை துண்டு துண்டாக வெட்டி பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம். 60 நாட்களில் 1 சதுர மீட்டருக்கு 55 கிலோ வேர் உட்பூசணத்தை மகசூலாக பெறலாம். 550 சதுர மீட்டர் நாற்றங்காலுக்கு 55 கிலோ வேர் உட்பூசணம் தேவைப்படுகிறது.
உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.